தென்மாகாண கல்வி திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குருகதிர நிகழ்ச்சியின் தமிழ் மொழி மூல கணித பாட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நான் மாத்திரை கிரேந்த முஸ்லீம் வித்யாலய ஆசிரியர் ஜனாப் எம்எச்எம் முன்சிஃப். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் கடந்த வகுப்புகளில் பின்னங்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கின்ற முறைகளை பார்த்தோம். அவ்வாறான வினாக்கள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையிலே தொடர்ந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று நாங்கள் தற்பொழுது தொடர்ச்சியாக கா போதா சாதாரண தர பரீட்சையிலே வரக்கூடிய பகுதி ரெண்டிலே வரக்கூடிய இடை காணும் பிரசினம் பற்றி சற்று பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே இடை காணக்கூடிய முறைகளை அறிந்திருப்பீர்கள். நாங்கள் தற்பொழுது தரம் பத்திலே கணிதப்பாடம் பகுதி ரெண்டு புத்தகத்திலே 26 பாடம் மீட்ரன் பரம்பல் எனும் தலைப்பினை சற்று அவதானிப்போம். இங்கே நீங்கள் 95 பக்கத்திலே அவதானிக்கும்போது வகுப்பாயிடை மீட்ரன் என ஒரு அட்டவணையை நீங்கள் காண்பீர்கள். இவற்றிற்கு நாங்கள் கூட்டமாக்கிய தரவுகள் என சொல்வோம். ஏற்கனவே நீங்கள் வகுப்பாயிடைகளை அமைக்கின்ற முறைகளை தரம் 9 கற்றிருப்பீர்கள். அதேபோன்று அதற்கு முன்னுள்ள வகுப்புகளில் நீங்கள் கீழ் வகுப்புகளிலே கூட்டமாக்கப்படாத தரவுகளின் இடையை காண்பதற்கு கற்றிருப்பீர்கள். நாங்கள் இப்பொழுது இந்த பாடத்தினூடாக கூட்டமாக்கிய தரவுகளின் இடையை காண்பதற்கு தேவையான ஆற்றலை பெறுவோம். அன்பார்ந்த மாணவர்களே, கூட்டமாக்கிய தரவுகள் எவ்வாறு வகுப்பாயிடைகளை நாங்கள் உருவாக்குவது என்பதை பற்றி தரம் 9 கற்றிருக்கின்றோம். அவ்வாறான வகுப்பாயிடையை கொண்ட மீட்ரன் அட்டவணையை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் இடை காண்பது என்பதை பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் வகுப்பாயிடைகளின் நடுப்பெருமானங்களை இனங்காண வேண்டும். அவ்வாறு இனங்காணும்போது நாங்கள் முக்கியமாக அங்கே 96 பக்கம் இருக்கின்ற அட்டவணையை அவதானிப்போம். வகுப்பாயிடை, நடுப்பெருமானம், மீட்ரன் இந்த 3 தலைப்புகளிலுள்ள அட்டவணை அவதானிக்கும் பொழுது முதலாவது வகுப்பாயிடையாக 8-16 குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் கீழ் எல்லையாகவும், 16 என்பது மேல் எல்லையாகவும் கருதப்படும். ஆகவே நாங்கள் நடுப்பெருமானம் என்று சொல்லும் பொழுது வகுப்பாயிடையின் கீழ் எல்லையான 8 16 கூட்டி 2 வகுக்கும்போது அங்கே நடுப்பெருமானமாக 12 பெறப்பெற்றுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது 8 16 கூட்டும் பொழுது 24 பெறப்படும். அதனுடைய அரைவாசி அதனை 2 வகுக்கும்போது 12 பெறலாம். இவ்வாறு நாங்கள் 2 பெருமானங்களையும், அதாவது கீழ் எல்லையையும் மெல் எல்லையையும் கூட்டி 2 வகுக்கும்போது அந்த நடுப்பெருமானம் பெறப்படுவதை வேறு வித்தியாசமான முறையிலும் நாங்கள் பின்னர் பார்ப்போம். அதேபோன்று 17 25 என்ற பெருமானத்தின் நடுப்பெருமானம் அங்கே 2 கூட்டி 2 வகுக்கும்போது, அதாவது 17 சக 25 அவற்றை 2 வகுக்கும்போது 21 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு உங்களுக்கு நடுப்பெருமான அட்டவணையை நிரப்பலாம். அவ்வாறு நிரப்புவதற்காக நாங்கள் பயிற்சிக்கு செல்வோம். பயிற்சிக்கு 26.1 பயிற்சியில் 98 பக்கம் இருக்கின்ற முதலாம் வினாவை அவதானிப்போம். அங்கே 11 20 என வகுப்பாயிடை புள்ளிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதன் நடுப்பெருமானம் 15.5. சில மாணவர்கள் இதில் இடர்படுவது உண்டு. ஏனென்றால் 20 11 என்னும் பொழுது 31 அவற்றை 2 வகுக்க வேண்டும். 15.5 அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை இலகுவாக செய்வதற்காக வேண்டி நாங்கள் ஒரு முறையை கையாளலாம். அதாவது 11 கீழ் எல்லையாகவும் மேலெல்லை 20 இருப்பதால் அங்கே மேலெல்லையில் கீழெல்லையை விட அதிகமாக 9 புள்ளிகள் காணப்படுகின்றன. ஆகவே அந்த மேலதிகமாக இருக்கின்ற 9 புள்ளிகளை 2 வகுத்தால் 4.5 புள்ளிகள் பெறப்படும். ஆகவே கீழெல்லையுடன் நாங்கள் அதனை கூட்டுவோம். 11 உடன் 4.5, அதாவது 4.5 கூட்டும் பொழுது பதினைந்து அறை அதாவது 15.5 பெறப்படும். இவ்வாறு ஒவ்வொரு வகுப்பாயிலேயும் கீழெல்லையுடன் அந்த 4.5 கூட்டும் போது எங்களுக்கு நடுப்பெருமானத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். 21 4.5 கூட்டும் பொழுது அன்பான மாணவர்களே 25.5 பெறலாம். 31 4.5 கூட்டும் பொழுது 35.5 பெறலாம். அதேபோன்று 41 4.5 கூட்டும் பொழுது 45.5 பெறலாம். அதேபோன்று 51 4.5 கூட்டும் பொழுது 55.5 பெறலாம். அதேபோன்று 61 4.5 கூட்டும் பொழுது 65.5 பெறலாம். 71 4.5 கூட்டும் பொழுது 75.5 பெறலாம். இவ்வாறு நீங்கள் அட்டவணை பூர்த்தி செய்யலாம். இங்கே முக்கியமாக அதாவது மேல் எல்லையில் அதிகமாக இருக்கின்ற புள்ளிகளை 2 வகுத்து கீழ் எல்லையுடன் கூட்டுவதனால் இலகுவாக எங்களுக்கு நடுப்பெருமானத்தை பெற முடியும் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். நடுப்பெருமான நிரலை நாங்கள் பூரணப்படுத்தினதுக்கு பின்னால் 2 வினவாக அங்கே வினவப்பட்டிருப்பது வகுப்பாயிடையின் பருமன் யாது. இங்கே முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். 11, 20 என வகுப்பாயிடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வகுப்பாயிடையில் 21, 30 இவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது. நாங்கள் இங்கே இலகுவாக வகுப்பாயிடை பருமனை காணுவதற்காக நாங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும். 11, 20 முடிந்த அந்த வகுப்பாயிடை முதலாவது வகுப்பாயிடை 2 21 ஆரம்பிக்கின்றது. ஆகவே அங்கே 11, 20 என்ற 2 பெருமானங்களும் அந்த வகுப்பாயிடையிலே உள்வாங்கப்பட வேண்டும். ஆகவே 11 வரை உள்ள முழு எண்களை அவதானிப்போம் என்றால் அங்கே 10 பெருமானங்கள் பெறப்படும். அதை இலகுவாக சொல்வதாக இருந்தால் இவ்வாறு காணலாம். 20 11 கழிக்கும் பொழுது 9 வரும். ஆகவே அதனுடன் 1 கூட்ட வேண்டும். ஏன் 1 கூட்டினோம் என்றால் அங்கே 20 உள்வாங்கப்படுகிறது, 11 உள்வாங்கப்படுகின்றது. ஆகவே 2 பெருமானங்களும் உள்வாங்கப்படுகின்றன. ஏனென்றால் அடுத்த வகுப்பாயிடை 21 துவங்கி இருப்பதால் அங்கே 20 உள்வாங்கப்படுவதில்லை. 21 ஆரம்பிப்பதால் 21, 30 அங்கே 2 பெருமானங்களும் உள்வாங்கப்படுவதால் அங்கேயும் 10 வகுப்பாயிடை பருமனாக காணப்படும். இங்கே நீங்கள் வகுப்பாயிடை பருமனை சற்று அவதானித்தால் எல்லா இடத்திலும் வகுப்பாயிடை பருமன் 10 இருப்பதை அவதானிக்கலாம். அது இலகுவான முறை. அதாவது 11, 20 அடுத்தது 20 துவங்கவில்லை, 21 துவங்கியிருக்கிறது. ஆகவே 20 11 கழித்தால் 9 வரும். அந்த 9 1 கூட்டினால் இலகுவாக 10 என இனம் காணலாம். அது வகுப்பாயிடை பருமனாக இருக்கும். அதேபோன்று ஆகார வகுப்பு நீங்கள் ஏற்கனவே தரம் 9 கற்றிருப்பீர்கள். ஆகார வகுப்பு என்பது கூடின மீடனுக்கு நேராக இருக்கக்கூடிய வகுப்பாயிடை என நாங்கள் இலகுவாக சொல்லலாம். அதாவது அங்கே கூடிய மீடனாக 10 இனம் காணப்படலாம். அங்கே 10 நேராக 51, 60 என்ற வகுப்பாயிடை அங்கே ஆகார வகுப்பாக பெறப்படும். இதேபோன்று அன்பார்ந்த மாணவர்களே 2 அட்டவணைக்கு செல்வோம். அங்கே வகுப்பாயிடை மாணவர்கள் உயரம் வகுப்பாயிடையாக தரப்பட்டுள்ளது, மீட்டன் தரப்பட்டுள்ளது. நடுப்பெருமான நிரலை நாங்கள் நிரப்புவோம். அதிலே உங்களுக்கு முன்னர் சொல்லப்பட்டது போல் நீங்கள் 140 145 கூட்டி 2 வகுக்கும்போது சில நேரங்களில் தவறுகள் ஏற்படலாம். அவற்றை தவிர்ப்பதற்காக நீங்கள் இலகு வழியை கையாளுங்கள். அதாவது கீழெல்லை 140, மேலெல்லை 145. ஆகவே 5 அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அந்த 5 2 வகுக்கும்போது 2.5 பெறப்படும். ஆகவே 140 2.5 கூட்டும்போது 142.5 பெறப்படும். இதேபோன்று அந்த 2.5 145 கூட்டினால் 147.5 வரும். அதேபோன்று 150 அந்த 2.5 கூட்டும் பொழுது 152.5 பெறலாம். இதேபோன்று 155 அந்த 2.5 கூட்டும் பொழுது உங்களுக்கு 157.5 என்ற பெருமானத்தை பெறலாம். 160 2.5 கூட்டும் பொழுது 162.5 165 அடுத்த வகுப்பாயிடையிலே 165 2.5 கூட்டும் பொழுது 167.5 பெறலாம். அவ்வாறல்லாமல் நீங்கள் சில வேளைகளில் 165 170 கூட்டி 2 வகுக்கும்போது 167.5 பெறாமல் வேறு விடைகளும் பெற சந்தர்ப்பம் இருக்கின்றது. தவறான விடைகளை பெறலாம். ஆகவே இவ்வாறான வழிமுறைகளை கையாள்வதனூடாக இலகுவாக உங்களுக்கு நடுப்பெருமானத்தை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். அட்டவணையை கொண்டு வகுப்பில் 150 சென்டிமீட்டரிலும் குறைந்த உயரமுள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கையை காண்க. ஆம், இங்கு முக்கியமான விடயமாக நாங்கள் அவதானிக்க வேண்டியது வகுப்பாயுடை ஆரம்பத்திலே 140, 145 என தரப்பட்டுள்ளது. அதேபோன்று 145, 150 என தரப்பட்டுள்ளது. அதாவது வகுப்பாயுடை எல்லைகள் மேலெல்லை 145 முடிவடைந்து இரண்டாவது வகுப்பாயுடையில் 145 ஆரம்பித்திருப்பதால் இங்கே முக்கியமாக அவதானிக்க வேண்டிய விஷயம், முதலாவது வகுப்பாயுடையில் அதாவது 140, 145 என்ற பெருமானமும் உள்வாங்கப்படும். அதிலிருந்து 144 வரை அதாவது 145 என்ற பெருமானம் இரண்டாம் வகுப்பாயிடையிலே உள்வாங்கப்படும். அங்கே 145 149 வரை 150 என்ற பெருமானம் அங்கே உள்வாங்கப்படுவதில்லை. அதேபோன்று அடுத்ததிலே 150 உள்வாங்கப்படாமல் அதிலும் குறைந்த பெருமானங்கள் உள்வாங்கப்படும். ஆகவே இங்கே வினவப்பட்டவினால் 150 சென்டிமீட்டரிலும் குறைந்த உயரமுள்ள பிள்ளையின் எண்ணிக்கை, ஆகவே 150 குறைந்தது என்று சொல்லும் பொழுது முதல் இரண்டு வகுப்பா இடையிலும் உள்ள மீட்டர்கள் அதாவது மாணவர்களின் எண்ணிக்கையை நாங்கள் கூட்டியிருக்கலாம். அதாவது 5 8 கூட்டும் பொழுது 13 என்ற விடையை எங்களுக்கு அங்கே பெறலாம். மூன்றாவது வினாவாக வினவப்பட்டிருப்பது ஆகார வகுப்பு. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கற்றிருப்பீர்கள், கூடின மீட்டனுக்கு நேராக இருக்கின்ற வகுப்பாக நாங்கள் ஆகார வகுப்பை காட்டலாம். அங்கே கூடின மீட்டனாக இருப்பது 15, அதற்கு நேராக இருக்கின்ற வகுப்பு 150, 155. ஆகவே ஆகார வகுப்பாக 150, 155 நாங்கள் ஆகார வகுப்பாக குறிப்பிடலாம். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் தற்பொழுது மூன்றாம் வினாவுக்கு செல்வோம். அங்கே அட்டவணை தரப்பட்டுள்ளது. பாடசாலைக்கு வந்த மாணவர்களின் எண்ணிக்கை, அதன் பின்னால் நடுப்பெருமானம், அதன் பின்னால் மீட்ரன் நாட்களின் எண்ணிக்கை. நீங்கள் அங்கே அவதானிக்கும் பொழுது பெரிய எண்கள் வகுப்பாயுடையாக தரப்பட்டிருக்கின்றன. 531 வரை, 571 வரை, 571 வரை, 591 வரை, 611 வரை என வகுப்பாயுடை ஹெல் தரப்பட்டிருக்கின்றன. இங்கே நடுப்பெருமானத்தை காணும்பொழுது நீங்கள் முதலாவது வகுப்பாயுடையில் இருக்கின்ற 531 550 கூட்டி இரண்டால் வகுப்பீர்கள் என்றால் தவறுகள் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இலகுவான வழிமுறை நடுப்பெருமானத்தை காண்பதற்கு முன்னர் சொல்லியது போல் 531 கீழெல்லை மேல் வகுப்பு எல்லையாக 550 காணப்படுகின்றது. ஆகவே அங்கே 550 என்று சொல்லும் பொழுது மேலதிகமாக 19 கீழெல்லையை விட மேலதிகமாக 19 என்ற பெருமானம் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே அதை இரண்டால் வகுக்கும்போது உங்களுக்கு 19 வகுக்கும்போது 9.5 என்ற பெருமானத்தை எங்களுக்கு பெறலாம். அதன் பின்னால் நாங்கள் கீழ் எல்லையுடன் அதனை கூட்டிச் செல்வோம். 531 9.5 நாங்கள் கூட்டும் பொழுது 540.5 பெறலாம். அதேபோன்று 551 நாங்கள் 9.5 கூட்டும் பொழுது இலகுவாகவே 560.5 என்ற பெருமானத்தை பெறலாம். அதேபோன்று 571 என்ற பெருமானத்துடன் 9.5 கூட்டும் பொழுது 580.5 என்ற பெருமானத்தை பெறலாம். அதேபோன்று 591 என்ற பெருமானத்துடன் 9.5 கூட்டும் பொழுது 600.5 பெறலாம். அதேபோன்று 611 என்ற பெருமானத்துடன் நாங்கள் 9.5 கூட்டும் பொழுது 620.5 பெறலாம். இவ்வாறு அழகான முறையில் எங்களுக்கு நடுப்பெருமான நிரலை பூர்ணப்படுத்தலாம். அன்பார்ந்த மாணவர்களே, இரண்டாம் வினாவுக்கு செல்வோம். 591 குறைவாக மாணவர்கள் வரும் நாட்களின் எண்ணிக்கை யாது? ஆம், இங்கே நாங்கள் தெளிவாக அவதானிக்கும் பொழுது விளங்குகின்றது. 571 அதாவது மூன்றாம் வகுப்பாயிடையே அவதானிப்போம். 571 துவங்கி ஆரம்பித்து 590 முடிவடைகின்றது. அடுத்த வகுப்பாயிடையில் 591 ஆரம்பித்து அதாவது அங்கே 590 முடிவடைந்திருக்கின்றது மூன்றாம் வகுப்பாயிடை. நாலாம் வகுப்பாயிடையில் 591 ஆரம்பிக்கின்றது. ஆகவே இங்கே அவதானிக்க வேண்டிய விடயம், 591 குறைவான வகுப்பாயிடைகள் என்று சொல்லும்போது அங்கே நாங்கள் 591 குறைவாக இருக்கின்றதை அவதானிக்கும் பொழுது அங்கே 571, 590, 551, 570, 531, 550 ஆகிய மூன்று வகுப்பாயிடைகளுக்குரிய நாட்களின் எண்ணிக்கையை நாங்கள் இங்கே கூட்டலாம். அதாவது 21, 10, 4 ஆகிய மூன்றையும் கூட்டும் பொழுது நாங்கள் அங்கே 35 என்ற பெருமானத்துக்கு வரலாம். இலகுவான முறையிலே நாங்கள் அதை இனங்கண்டு இவ்வாறு கூட்டலாம். அதேபோன்று அடுத்த வினாவாக K கேட்கப்பட்டிருப்பதே மூன்றாம் வினா. 570 மேற்பட்ட மாணவர்கள் வரும் நாட்களின் எண்ணிக்கை. அங்கே 570 மேற்பட்ட என்று சொல்லும்போது அங்கே 571, 590 என்ற வகுப்பாடே உள்வாங்கப்படும், 591 610 என்ற வகுப்பாடே உள்வாங்கப்படும், அதேபோன்று 511 630 என்ற வகுப்பாடையும் அங்கே உள்வாங்கப்படும். அதனால் நாங்கள் 21, 12, 10 ஆகிய மூன்று பிரமாணங்களை கூட்டுவதை கொண்டு அவ்வினாவுக்கு விடையை பெறலாம். 21 + 12 + 10 என்று குறிப்பிட்டு நாங்கள் அங்கே 43 என்று விடையை எழுதலாம். அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்ததாக 4வது வினாவுக்கு செல்வோம். அத்தவணையின் போது பாடசாலை நடைபெற்ற நாட்களின் எண்ணிக்கையாது என வினவப்பட்டுள்ளது. அந்த வினாவுக்கு நாங்கள் மீட்ரன், அதாவது நாட்களின் எண்ணிக்கையை முழுமையாக கூட்டி அந்த வினாவுக்குரிய விடையை பெறலாம். அங்கே ஏற்கனவே 43 நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அடுத்ததாக இருக்கின்ற அந்த எஞ்சியிருக்கின்ற 10, 4 கூட்டுவதனூடாக நாங்கள் 53, 57 என்ற பெருமானத்தை நாங்கள் அங்கே விடையாக பெறலாம். இவ்வாறு இலகுவான முறையில் நாங்கள் விடைகளை எழுதலாம். அங்கே நாங்கள் 4வது வினாவுக்கு செல்வோம். அங்கே வகுப்பாயிடை, ஒளிர்ந்த காலம், மணித்தியாலங்கள் வகுப்பாயிடைகளாக தரப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று குமிழ்களின் எண்ணிக்கை மீட்டராக தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது வகுப்பாயிடையாவது அனுப்போம். 100 - 200, 200 - 300, 300 - 400 இவ்வாறு நீங்கள் 400 - 500, 500 - 600, 600 - 700 என வகுப்பாயிடைகளை அவதானிப்பீர்கள். இங்கேயும் நீங்கள் முன்னர் சொல்லப்பட்டபடி இலகுவான முறையிலே நடுப்பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். முதலாவது வகுப்பாயிடையிலே அவதானிங்கள். 100 - 200 என்று சொல்லும் பொழுது அங்கே முதலாவது வகுப்பாயிடையில் மேல் எல்லையில் 100 அதிகமாக இருக்கின்றது கீழ் எல்லையை விட. ஆகவே அந்த 100 இரண்டாக பிரித்தால் வகுத்தால் 50 பெறப்படும். ஆகவே முதலாவது இருக்கின்ற அந்த கீழ் எல்லையுடன் 100 - 50 கூட்டும் பொழுது 150 பெறப்படும். அதேபோன்று 200 - 50 கூட்டும் பொழுது 250 பெறப்படும். 300 - 50 கூட்டும் பொழுது 350 பெறப்படும். 400 - 50 கூட்டும் பொழுது 450 பெறப்படும். அவ்வாறு நீங்கள் 500, 600 ஆகிய பெருமானங்களுக்கும் 50 சேர்த்து 550, 650 என அங்கே விடைகளை கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு 2வது வினாவை அவதானிப்போம். 2வது வினாவிலே வினவப்பட்டிருப்பது 400 மணித்தியாலங்களுக்கு குறைவாக ஒளிர்ந்த மின்குமிழ்களின் எண்ணிக்கையாது. ஆம், இங்கே நாங்கள் 400 உள்வாங்கப்படுகின்ற வகுப்பாயிடையை அவதானித்து அதற்கு குறைவாக இருக்கின்ற மின்குமிழ்களின் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும். இங்கே நாங்கள் 300, 400 என்ற வகுப்பாயிடையிலிருந்து அங்கே அடுத்த வகுப்பாயிடையில் 400, 500 என்று 400 ஆரம்பித்து 500 முடிவடைகின்றது. ஆகவே நாங்கள் விளங்க வேண்டும், 300, 400 என்பதிலிருந்து அங்கே 400 உள்வாங்கப்படவில்லை, 400, 500 400 உள்வாங்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இங்கே 400 குறைவாக என்று சொல்லும் பொழுது இலகுவாக 25, 12, 5 அதாவது அவ்வகுப்பாயிடுகளுக்கு நேரே இருக்கின்ற மின்குமிழ்களின் எண்ணிக்கை அதாவது மீட்டர்களை கூட்டி பெறலாம். 25, 12, 5 ஆகவே அப்பெருமானங்களை கூட்டும்போது நாங்கள் 42 விடையாக பெறலாம். இவ்வாறு அன்பார்ந்த மாணவர்களை, வகுப்பாயிடைகளை நாங்கள் இனங்கண்டு அதற்குரிய மீட்டர்களை கூட்டுவோம். அதேபோன்று 3வது வினாவை அவதானித்தால் பரிசோதனைக்காக பயன்படுத்திய மின்குமிழ்களின் எண்ணிக்கை யாது, அதாவது மொத்த மின்குமிழ்களின் எண்ணிக்கை அங்கே வினவப்பட்டுள்ளது. அதனை நாங்கள் பெறுவதற்காக அங்கே ஏற்கனவே 42 கண்டுபிடித்துவிட்டோம். அதனுடன் 30, 16, 12 ஆகிய பெருமானங்களையும் நாங்கள் அங்கே கூட்டி எடுக்கும் பொழுது மொத்தமாக 100 மின்குமிழ்கள் என்ற பெருமானத்தை பெறலாம். அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வாறு நாங்கள் இலகுவான முறையில் நடுப்பெருமானத்தையும் ஆகார வகுப்பு என்பவற்றையும் இனங்காண கற்றுக்கொண்டோம். அதேபோன்று அதை பயன்படுத்தி எவ்வாறு இடையை காண்பது என்பதை நாங்கள் பார்ப்பதற்காக வேண்டி 100வது பக்கத்துக்கு செல்வோம். 100வது பக்கத்திலே அங்கே அவதானிக்கலாம். உங்களுக்கு வகுப்பாயிடை, நடுப்பெருமானம், மீட்டர் என்ற அட்டவணை நாங்கள் தற்போது கற்று முடித்தது போல் அதற்கு மேலதிகமாக அங்கே இன்னொரு பகுதி அந்த அட்டவணையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நடுப்பெருமானத்தை எக்ஸ் என குறித்து, மீட்டரனை எஃப் என குறித்து. ஆம், 100வது பக்கத்தில் உள்ள உதாரணத்தை பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே. நடுப்பெருமானம் எக்ஸ் என குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அட்டவணையிலே, மீட்டர் எஃப் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கி எஃப்எக்ஸ் என ஒரு புதியொரு பகுதி அந்த அட்டவணையிலே சேர்க்கப்பட்டுள்ளது. ஆம், அந்த நிரலும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு அட்டவணை உருவாகின்றது. அதாவது நான்காக பிரிக்கப்பட்ட ஒரு அட்டவணை. இந்த அட்டவணையினூடாக எங்களுக்கு இலகுவான முறையிலே எங்களுக்கு அதனுடைய இடியை காணலாம். அங்கே உதாரணத்தை அவதானிப்போம். அன்பார்ந்த மாணவர்களே, புள்ளி ஆயுதை தரப்பட்டிருக்கின்றது. 4-8 அதனுடைய நடுப்பெருமானம் 6, 8-12-10 அந்த உதாரணத்தில் அவதானிக்கலாம். நீங்கள் நடுப்பெருமானம் எவ்வாறு நிரப்பப்பட்டுள்ளது என்பதை. அதேபோல் அங்கே மீட்ரன் தரப்பட்டிருக்கின்றது. அந்த மீட்ரனையும் அந்த நடுப்பெருமானத்தையும் நாங்கள் பெருக்குவதன் ஊடாக எஃப்எக்ஸ் நிரலை பூர்த்தி செய்வோம். 6 × 3 = 18 அங்கே நடுப்பெருமானம் 6, மீட்ரன் 3, ஆகவே இரண்டையும் பெருக்குவதனால் 18 பெறப்படுகின்றது. அதேபோல் அடுத்ததிலே நடுப்பெருமானம் 10, 7 × 7 ஆகவே 10 × 7 = 70 அதேபோன்று நடுப்பெருமானம் 14, மீட்ரன் 15, இரண்டையும் பெருக்குவதால் 210 காட்டப்பட்டுள்ளது. அதேபோன்று 18 நடுப்பெருமானம், 11 மீட்ரன், இரண்டையும் பெருக்குவதால் அங்கே 198 பெறப்பட்டுள்ளது. அதேபோன்று 22 நடுப்பெருமானம், மீட்ரன் 4, இரண்டையும் பெருக்குவதனால் 88 பெறப்பட்டுள்ளது. இப்பொழுது நாங்கள் அந்த எஃப்எக்ஸை நிரலை கூட்டுவோம். எஃப்எக்ஸ் நிரலை கூட்டும் பொழுது நாங்கள் சிக்மா எஃப்எக்ஸ் என்று சொல்வோம். அந்த குறியீட்டை அவதானிக்கலாம் நீங்கள் புத்தகத்திலே. ஆகவே சிக்மா எஃப்எக்ஸ் என்று சொல்லும் பொழுது அங்கே 584 விடையாக பெறப்பட்டுள்ளது. நாங்கள் இடையை காண்பதற்கு ஒரு சூத்திரத்தை பயன்படுத்துவோம். அந்த சூத்திரம் இடை சமன். நீங்கள் 100 பக்கத்தில் அவதானிக்கலாம். இடை சமன் சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் சிக்மா எஃப் என்ற சூத்திரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அங்கே சிக்மா எஃப்எக்ஸ் என்று சொல்லும் பொழுது 100 பக்கத்திலே 584 கீழ் 84 குறிப்பிடப்பட்டுள்ளது. சிக்மா எஃப் என்று சொல்வது எஃப்இன் எஃப் நிரலின் கூட்டுத்தொகை. அங்கே 40 பெறப்பட்டுள்ளது. ஆக 584 நாங்கள் 40 வகுத்து அங்கே இடையை கண்டுபிடிக்கலாம். இவ்வாறு நாங்கள் 26.2 பயிற்சியை சற்று அவதானிப்போம். அங்கே அட்டவணை தரப்பட்டுள்ளது. அன்பார்ந்த மாணவர்களே, வகுப்பாயுடைகள் தரப்பட்டிருக்கின்றன. அங்கே நாங்கள் நடுப்பெருமான் இதேபோன்று 4 நிரல்களை கொண்டு அந்த அட்டவணையை தயாரிக்கலாம். அதிலே முதலாவது நாங்கள் புள்ளி ஆயுதை அல்லது வகுப்பாயுதை என்று சொல்லி அதிலே குறிப்பிடலாம். அதேபோன்று நடுப்பெருமானம், அதன் பின்னால் மீட்ரன், அதன் பின்னால் எஃப்எக்ஸ். அதாவது நடுப்பெருமானத்தை எக்ஸ் என குறித்து, மீட்ரனை எஃப் என குறித்து எஃப்எக்ஸ் நிரலை நாங்கள் அங்கே குறிப்பிடலாம். அதேபோன்று அந்த 4 அட்டவணையை நிரப்பதற்காக வகுப்பாயுடையை நீங்கள் 14, 18, 18, 22, 22, 26, 26, 30, 30, 34 என எழுதலாம். அவனுடைய நடுப்பெருமானங்களாக பைனா முன்னர் சொன்னது போல் 14, 18 என்று சொல்லும் பொழுது அங்கே 18 கீழ்நிலையை விட 4 அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அங்கே நீங்கள் இலகுவாக 2 எடுக்கலாம். 14 2 கூட்டும்போது 16. அவ்வாறு நீங்கள் நடுப்பெருமான நிரலை நிரப்பலாம். அதன் பின்னால் அந்த எஃப் நிரலை, மீட்டர் நிரலை பூர்த்தி செய்வதற்கு அங்கே தரப்பட்டுள்ள பெருமானங்களை இட்டு எஃப்ஐயும் எக்ஸையும், அதாவது நடுப்பெருமானத்தையும் மீட்டர் இரண்டையும் பெருக்கி உங்களுக்கு எஃப்எக்ஸ் நிரலையும் பூர்த்தி செய்து அதற்குரிய விடைகளை பெறலாம். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் இன்று கூட்டமாக்கிய தரவுகளின் நடுப்பெருமானத்தை கொண்டு எவ்வாறு இடையை காணலாம் என்ற உதாரணத்துடன் முதலாவது பயிற்சியை செய்தோம். ஏனைய பயிற்சிகளை உங்கள் வகுப்பறைகளில் செய்து அவற்றை உங்கள் ஆசிரியருடன் காட்டி அதை கலந்துரையாடி கொள்ளலாம். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வளவு நேரமும் சொன்ன விடயங்களை அழகாக செவிமடுத்து கற்றுக்கொண்டிருந்த உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.